அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 60, வசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும், பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர், உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர், தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர், அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடல் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 72.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசுக்கு உமது நீதி வழங்க ஆற்றல் தாரும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உமது எளியோக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. உமது எளியோக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஏனெனில் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகள் அனைவரையும் திக்கற்ற எளியோரை அவரே என்றும் விடுதலை செய்திடுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரினை எங்கும் அவரே காத்துக் கொள்வார். ஏழைகளின் உயிரினை எங்கும் அவரே காத்துக் கொள்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும்.
2 அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3:2-5-6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2:1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயரன ஆண்டவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்று ஆண்டவரின் திருக்காட்சி அல்லது ஆண்டவரின் திருவழிபாட்டு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் பழைய ஏற்பாட்டில் அபிரகாம் துவங்கி புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் வரையும் இன்றும் பல இறைவாக்கினர் மூலமாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இந்த வேளையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு இறைவன் யாவே தான் யாரை தேர்ந்து கொண்டாரோ, தான் யாரை பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தன் மகன் இயேசு வழியாக புறவினத்து மக்களுக்கு அதிகம் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் நாம் இன்று கொண்டாடும் மூன்று ஞானிகளின் திருவிழா. நற்செய்தியும் இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. இனி இறைவனின் வெளிப்பாட்டு இலக்கியத்தின் தன்மைகள் என்ன என்றால், முதலாவதாக தன் மக்கள் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் துன்பத்தில் இருந்தார்களோ அப்போதெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி இறைவாக்கினர்கள் வழியாக மீட்டுக் கொண்டு வந்தார். உதாரணமாக மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களை எகிப்து நின்று மீட்டுக் கொண்டு வந்தது. இரண்டாவதாக தன் மக்கள் எப்போதெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அப்போதெல்லாம் தன் இறைவாக்கினர் வழியாக அவர்களின் தேவையை நிறைவாக்கினார். அதற்கு உதாரணம் அதே இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் உணவு தேடிய போது, இறைச்சியை தேடிய போது, தண்ணீர் தேடிய போதெல்லாம் மோசே வழியாக நிறைவு செய்தார். மூன்றாவதாக தன் மக்கள் பாவம் செய்து பிரமாணிக்கத்தை மீறி அந்நிய தெய்வங்களை வணங்கிய போது கோபம் கொண்டு அவர்களை மனம் திருப்புவதற்காக இறைவாக்கினர் வாயிலாக செயல்பட்டார். அதற்கு உதாரணமாக பொன்னாலான கன்றுக்குட்டியை வணங்கிய போது, பால் தெய்வங்களை வணங்கிய போது அவர்கள் மீது கோபப்பட்டார். நான்காவது, அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அவரின் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது. இறுதியாக அடையாளங்கள், அறிகுறிகள், இறை வாக்கினர்கள், இறை தூதர்கள், இறை மனிதர்கள் வழியாகவே தம்மை வெளிப்படுத்தினார். இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தன் ஒரே மகன் இயேசுவின் வழியாக மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவே இயேசுதான் இறை வெளிப்பாட்டின் ஒரே அடையாளம். ஆனால் இங்கு இன்னொரு வித்தியாசமும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் தன் மக்களுக்காக மட்டுமல்ல, உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும், குறிப்பாக புறவினத்து மக்களுக்குத்தான் அதிகம் வெளிப்படுத்துகின்றார். இன்றைய விழாவில் புறையினத்து அரசர்களாகிய மூன்று ஞானிகளுக்கு குழந்தை உருவில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதன் அடையாளம் நட்சத்திரம். சாதாரணமாக காட்சி நடைபெற்ற பின்பே சாட்சியம் நடைபெறும். ஆனால் இங்கு சிறிய வித்தியாசம், அதாவது காட்சி நடைபெறுவதற்கு முன்பே சாட்சியம் நடக்கிறது. அதாவது மூன்று ஞானிகளும் நட்சத்திரம் வழி நடத்த எருசலேம் வருகின்றனர். எருசலேம் அடைந்ததும் நட்சத்திரம் என்ற அடையாளம் அறைகின்றது. காரணம், அழிவுக்குரிய அடையாளம் அந்நகரில் இருந்தான். அவன்தான் ஏரோது. நட்சத்திர அடையாளம் காணாத ஞானிகள் எருசலேம் அரண்மனை அடைந்து ஏரோது அரசனிடம் கேட்கின்றார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இங்கு நாம் ஒரு உண்மையை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். புறையினத்து ஞானிகள் இயேசுவை யூதர்களின் அரசர் என்று சான்று பகர்கின்றார்கள். அதுவும் யாருக்கு? தன்னை விட வேறு அரசனா என்று அந்த அரசனை கொல்ல சதி செய்த ஏரோது அரசனுக்கு. என்ன வேடிக்கை பாருங்கள்! இன்றும் இறைவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார், நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அன்றாட நிகழ்வுகள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், குறிப்பாக ஏழைகள், அனாதைகள், குழந்தைகள், நோயுற்றோர், இவர்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நாம் அந்த இயேசுவை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவிகள் செய்வதன் வழியாக உண்மையான இயேசுவின் சாட்சிகளாய் வாழ முடியும். இந்த உண்மையைத்தான் இன்றைய திருக்காட்சி வேளா நமக்கு அறிவுறுத்துகிறது. பியரே கூரி என்ற ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒருமுறை அவர் தன் விஞ்ஞான கூடத்தில் நுண்ணோக்கி கருவிகள் முன் அமர்ந்து கீழே குனிந்து அந்த நுண்ணோக்கியின் வழியாக தான் எடுத்திருந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மாணவன் ஒருவன் அவரை சந்திக்க உள்ளே சென்றான். ஆனால் அவர் கீழே குனிந்து இருப்பதை பார்த்ததும் அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து அவரை தொந்தரவு செய்யாமல் வெளியே அமைதியாக செல்ல நினைத்தான். தன் மாணவன் வந்து செல்வதை பார்த்துவிட்ட பியரே கூறி அம்மாணவனிடம், என்னை பார்க்க வந்துவிட்டு ஏன் பேசாமலே செல்கிறாய் என்றார். அதற்கு அம்மாணவன், நீங்கள் கீழே குனிந்து கொண்டிருந்ததால் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று செல்ல நினைத்தேன் என்றான். அதற்கு பியரே கூறி அமைதியாக, விஞ்ஞானம், சோதனை, ஆய்வு எல்லாமே ஜெபம்தான். இவைகள் வழியாகத்தான் இறைவன் பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். நாம் கடமையோடும் மரியாதையோடும் வணக்கத்தோடும் ஆராய்ச்சியை செய்யும்போது கடவுளின் மறையுண்மைகளை தியானிக்கின்றோம் என்றாராம். இன்றும் பலர் வழியாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இறைவனை நாமும் அடையாளம் கண்டு அவருக்கு சாட்சியம் பகர்கின்ற மக்களாக வாழ்வோம். வெளிப்பாடு இல்லையேல் வழிபாடு இல்லை, காட்சி இல்லையேல் சாட்சியம் இல்லை.
நாள்தோறும் எங்களை வழி நடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
அது விண்மீன், புதிய விண்மீன், கிறிஸ்மஸ் இயேசு வந்தாச்சு, பழைய வாழ்க்கை போட்டி போடு, புது வழி தெரிந்தாச்சு.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com manavai.com-க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.